क्या रे लगे। அதாவது வாக்கியத்திலேருந்து வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விதங்கள் இருக்குது மீமாம்சைக்காலுக்குள்ள. ஒன்று அபிஹிதான்வயவாதம், இன்னொன்று அன்விதாபிதானவாதம். அபிஹிதான்வயவாதத்தில் வாக்கியத்துக்கு பதார்த்தங்களை சொல்லி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. இந்த பதார்த்தங்கள் வந்து பரஸ்பரம் யோக்கியமான ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு வாக்கியார்த்தத்தை போதிக்கும். இது வந்து அபிஹிதான்வயவாதம். இங்கேருந்து சத்தம் வர்றது இல்லை,
ஏசி இல்லை.
இப்போ அதில் இவன் என்ன தோஷம் சொல்லியிருந்தானா, இல்லை இது எதுக்காக கொண்டு வந்தார்னு சொன்னால், நீங்கள் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற வேதாந்த வாக்கியத்தை அகண்டார்த்தம்னு சொல்கிற காலத்தில் அதில் உள்ள பதங்கள்லாம் லக்ஷணையாத்தான் போதிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, லாக்ஷணிக்கம் பதம் நானுபாவகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாளே, லக்ஷணையா போதிக்கக்கூடிய பதம் வந்து வாக்கியார்த்த போதத்தை உண்டு பண்ணாது, அது வெறும் இருக்கும். அது சக்தியாக அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதம்தான் சாப்தமான அனுபவத்துக்கு ஹேத்துவாகும் அப்படின்னு சொல்லுவாளே, நீங்கள் எப்படி சாப்த போதத்தை உண்டு பண்ண முடியும், எல்லா பதத்தையும் லக்ஷணேன்னு சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் சாப்த போதம்னு சொல்கிறீன்னு கேட்டேன். இதுக்கு பதில் சொன்னார், அபிஹிதான்வயவாதம்னு இருக்குது, அந்த வாதப்படி பார்த்தோம்னா வாக்கிய அர்த்தம் எல்லா பதத்துக்கும் லட்சியமாக போய்டும், சர்வ பதத்துக்கும் லக்ஷணம் தான், ஒரு பதம் கூட சக்தியமாக இருக்குது, சக்தியாக அர்த்த போதகமாக இருக்காது. ஏன்னா அந்த சக்தியெல்லாம் அந்த ஒவ்வொரு பதார்த்தத்தை தெரிவிக்கிறதுலேயே அது போயிடும், அதோட வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பதார்த்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வாக்கியார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு லக்ஷணாங்கிறது தான் உபயோகப்படும். அதனால் சர்வபத லாக்ஷணிக்கமாக இருந்தால் சாப்தபோதம் வராதுங்கிறது இல்லை, தாராளமாக வரும், அபிஹிதான்மய வாதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு பதில் சொல்லிட்டோம். இனிமேல் வந்து அபிஹிதான்மய வாதத்துக்கு மாறுதலாக இன்னொரு வாதம் இருக்குது, அன்விதாபிதான வாதம். அதை வச்சுட்டோன்னா உங்களுக்கு அத்வைதிகளுக்கு கஷ்டம்தானே, ஏன்னா அங்கே வந்து லாக்ஷணிக்கம் பதம் அனுபாவகம் அப்படின்னு இருக்குது. அந்த வாதத்தில் வந்து பதமே தான் உங்களுக்கு வாக்கியார்த்த போதத்தையும் உண்டாக்கி கொடுக்கறது. அப்போ அந்த பதம் லாக்ஷணிக்கம், சக்தியம் இல்லை, சக்தம் இல்லைன்னு சொல்லிட்டால் எப்படி உங்களுக்கு அத்வைத அனுபவம் வாக்கியத்திலேருந்து உண்டாக முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா அன்விதாபிதானம்னா என்னன்னு சொல்லணுமோ இல்லையோ, அதுக்காக வந்துருத்துக்குது சாதேதத்தை. அன்விதாபிதானவாதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஓரளவுக்கு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி இருக்கிறதுனாலே உங்கள் அத்வைதத்தில் இந்த வாக்கியத்துக்கு சாப்த போதஜனகத்துவம் வராது அகண்டார்த்த வாக்கியத்துக்கு அப்படின்னு கொண்டு போகணும். சாதேதத் பூர்வபக்ஷம் ஆரம்பிக்கிறது, அபிஹிதான்வயவாதே மா பூத் அனுபபத்தி. அபிஹிதான்வயவாதத்தை வச்சுட்டா உங்களுக்கு அனுபபத்தி வராமல் இருக்கலாம். அன்விதாபிதானே தூ பவதி. அன்விதாபிதானவாதத்தை வச்சுட்டோம்னா நிச்சயமாக அனுபபத்தி வரும். ததாஹி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் அன்விதாபிதானவாதம். பதானாம் அன்வயானுபவஜனன சாமர்த்தியமீவ சக்திரித்தியுச்சியதே. பதத்துக்கு சக்தி சக்தின்னு சொல்கிறோமே, சக்தினா அந்த பதார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி இல்லை, வாக்கியார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி தான் சக்தியா. பதத்துக்கு சக்தியும் சக்தி அப்படின்னு சொல்கிறச்ச பதத்தை கேட்ட உடனே பதார்த்தம் ஞாபகத்துக்கு வருது, அது ஸ்மிருதி, அதுக்கு அது சக்தியுடைய வேலை இல்லை, பதனிஷ்டமான சக்தியுடைய காரியம் அது கிடையாது. அந்த வாக்கி அந்த பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தோடு சம்சர்க்கம் உள்ளதாக சேர்ந்து இன்னொன்னோடு சேர்ந்து அன்விதமாக தெரிகிறது சாப்த போதத்தில். அந்த போதத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் பதத்துக்கு இருக்குது, அந்த சாமர்த்தியத்தை தான் சக்தின்னு சொல்கிறேன். ஒரு பதார்த்தத்தை ஞாபகப்படுத்துகிற சாமர்த்தியம், அதுக்கு ஒரு சாமர்த்தியமே வேண்டாம், பதார்த்தத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு சாமர்த்தியம் வேண்டியதில்லை, காரணம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ காரணத்துவம் அதுக்கு சொல்லணும்னா வாக்கியார்த்த போதத்தை ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியம்தான் அதுக்கு காரணத்தும், அதுதான் அங்கே சக்தின்னு சொல்லுவோம். பதானாம் அன்வயானுபவ ஜனன சாமர்த்தியமேவ சக்தி ரீதி உச்சதே. அன்வயானுபவான சாப்த போதம், அதை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை தான் சக்தின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏகைக பதார்த்தோபஸ்திதிஸ்து ஸ்மிருதி ரூபா ந சக்தி சாத்தியா. பதத்தை கேட்ட உடனே ஞாபகம் வருதே, ஒரு அதோடைய அர்த்தம் ஞாபகம் வருதுன்னா இது வந்து அதனுடைய சக்தியுடைய வேலை இல்லை, அது பரஸ்பர சம்பந்தம் இருக்குது, இதை கேட்டால் அது ஞாபகத்துக்கு வருது, அவ்வளோதான் விஷயமே தவிர, பதத்தை கேட்ட உடனே அந்த பதார்த்தம் தெரிகிறதுங்கிறது அந்த சக்தியுடைய காரியம் இது ஆகாது. என்ன சக்தி சாத்தியம், ஏன் ஏகசம், இது எல்லா இடத்துலையும் தான் வருது. யானையை பார்த்தா உடனே ஹஸ்திபகன் யானைப்பாகன் ஞாபகத்துக்கு வரான், அதே மாதிரி கட்டன்னு சொன்னால் அர்த்தன் ஞாபகத்துக்கு வருது. இதுக்காக அந்த யானையில் சக்தி இருக்குதுன்னு சொல்லணுமா என்ன இல்லையா? இது ரெண்டும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் ஏக சம்பந்திச்சானா அவர சம்பந்தி ஸ்மாரகம் ஆகத்தான் ஆகும், அதுக்காக அதில் ஒன்றும் சக்தி இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்மிருத்தியன் ஏக சம்பந்தி ஜானாத் அபர சம்பந்தி ஸ்மரணச ஹஸ்திபகாதி சாதாரணத்துவம். அப்போ என்னாச்சு, ஹஸ்தியத்தை பார்த்தா தெரிஞ்சுட்டா ஹஸ்திபகன் ஞாபகத்துக்கு வரான், அந்த மாதிரி பதத்தை கேட்டால் அர்த்தம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஹஸ்திபகன் ஞாபகத்துக்கு வரானேங்கிறதுக்கு ஹஸ்திக்கும் அந்த ஹஸ்திபகனுக்கும் வாட்சி வாச்சக பாவ சம்பந்தமாக சொல்லுவோம், ஹஸ்தி ஹஸ்திபகஸ்தே வாச்சக அப்படி சொல்ல மாட்டோமோ நான். அப்போ அதே மாதிரி இந்த கட்டபதத்துக்கும் அந்த கட்டத்துக்கும் வாச்சிய வாச்சக பாவம் இதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஞாபகம் வரத்துக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுக்காக வாச்சிய வாச்சக பாவம் சொல்கிறோம்னா இந்த கட்டத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த சாப்தபோதம் உண்டாகிறது பாருங்க, வாக்கியார்த்த ஜானம், முழு வாக்கியார்த்த ஜானம், அந்த ஜானத்தை உண்டு பண்ணுறதுக்காகத்தான் இந்த பதத்தில் சக்தி ஒத்துக்க வேண்டிய அவசியம். அன்வயானுபவ ஜனன சாமர்த்திய ரூபஸ்ய மூல சம்பந்தஸ்ய வித்தியமானத்வா. இது எதுக்காக சொல்கிறாருன்னா, ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம்னு இருக்குது. அப்போ அந்த சம்பந்தம் முன்னாடி தெரியணுமே, இந்த கடபதத்துக்கும் அந்த கம்புக்குரிவாகமான பானைங்கிற அர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தத்தை கேட்ட, என்ன சம்பந்தம் தெரிஞ்சுண்டு, சக்தியை தெரிஞ்சுண்டாத்தானே சம்பந்தம் தெரிஞ்சுண்டுதாக ஆகும், ஞாபகம் வரத்துக்கு கூட அந்த சக்தி ஞானம் தேவைப்படுமேன்னு ஒரு சந்தேகத்தை கலப்புவான். அதுக்கு பதில் சொல்கிறார், இதுக்காக சக்தி ஞானம் இப்படி சொல்ல வேண்டாம், அந்த சாப்தபோதத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கே இது கூட இதோட சம்பந்தம் தான். நீங்கள் நல்லா பார்க்கலாம், கடம்ங்கிறது எந்த விஷயமான சாப்தபோதத்தை உண்டு பண்ண முடியும், கடங்கிற பதம் ஒரு பட விஷயகமான சாப்தபோதத்தை உண்டு பண்ணாது, பானை விஷயப்பட்ட சாப்த போதத்தைத்தான் அது உண்டு பண்ணும். அப்போ என்னாச்சு, பானையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியார்த்தத்தை தான் அது போதிக்க முடியும்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் வந்ததோ இல்லையோ, இந்த சம்பந்தத்தை வச்சுட்டே கட்டன்னு சொன்னால் அந்த பானை நீ ஆபத்து வந்து விடலாம், இதுக்காக அங்கே சக்தி இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவாளுடைய வாதத்தில் வெறும் பதார்த்தத்தில் பதத்துக்கு ஒரு சக்தி கிடையாது, அந்த பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தோடு சேர்ந்து இருக்கணும். எந்த பதார்த்தத்தோடு சேரப்போகிறதுன்னு நமக்கு தெரியாது, இன்னொரு பதம் வந்தால் தான் தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு பதார்த்தம் இன்னொன்று இருக்கும், அந்த பதார்த்தத்தோடு சேர்ந்த ஒரு பதார்த்தத்தை தான் பதமானது எடுத்து சொல்லும், அந்த சக்தியுடைய வேலை அது இவா ஒரு தீர்மானம்.
மூணு இது சொல்கிறாள் நீங்கள்,
ஆ
மூணு இது சொல்கிறாள் பதத்துக்கு, லட்சணம் சக்தி ஸ்மிருதி அப்படின்னு மூணு.
ஆமாம்,
அந்த மூணுக்கும் ஒன்று டிஸ்டிங்ஷன்
சொல்கிறேன் பாருங்க, நான் ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினேன், அதாவது ஒரு பானையை கொண்டு வான்னு அதுக்கு அர்த்தம், எதுக்கு அர்த்தம், கட்டம் ஆனையாங்கிற இதுலேயும் நம்ம புரிஞ்சுக்கிற அர்த்தம் அது. இந்த வாக்கியத்தில் நான் கட்டன்னு ஒரு பதம் பிரயோகம் பண்ணியிருக்கேன், கட்டம்னு பண்ணி இதே வச்சுக்கோ, கட்டம்னு பண்ணியிருக்கேன், ஆனையான்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த கட்டம்ங்கிற இடத்துல அந்த கட சப்தத்தை கேட்ட உடனே நமக்கு என்ன ஒரு அர்த்தம் ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, இது மாத்திரம் இதுக்கு சக்கியம் இல்லை. நாம் கட பதத்தை கடபதத்துக்கு சக்தின்னு ஒரு விருத்தி சொல்கிறோமே, இந்த விருத்தி வந்து அதுலேருந்து நமக்கு ஒரு அர்த்தம் தெரியறதுக்காகத்தான் வச்சுக்கிறோம். அதாவது விருத்தி விருத்தின்னு சொல்லுவோம், விருத்தி தான் ரெண்டு விதம் இருப்போம், சக்தி லக்ஷணான்னு. ஸ்மிருதியை தனியாக வச்சுருந்தோம். அதாவது விருத்தியானது ஞானம் வரத்துக்கு உபயோகப்படக்கூடியது, சக்தியாகட்டும் லக்ஷணாவாகட்டும் இது ரெண்டுமே ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய பத பதார்த்த சம்பந்தம், பதத்துக்கும் பதார்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தம். ஸ்மிருதிங்கிறது அது ஞானம், ஞாபகம், சரியா? ஞானம். அதாவது கட்டான்னு சொன்ன உடனே சட்டுன்னு ஒரு அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னு சொன்னால் இது வந்து இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால இதை கேட்ட உடனே ஞாபகம் வந்தது. ஆனால் இது சக்தியோடைய வேலை இல்லை, சக்தி லக்ஷணா இதனுடைய வேலை கிடையாது. அப்போ சக்தியுடைய வேலை என்ன? கடமானேங்கிற வாக்கியத்தில் தான் அதனுடைய வேலை தெரியும். இந்த பானையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கிறோம். இங்கே என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பானையை கொண்டு வருதுன்னா என்ன அப்படின்னு இதை பாருங்க. இவன் வந்து ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்தான்னா இவன் சரியாக இவன் சொன்னதை பண்ணி புரிஞ்சுட்டுதாக ஆகுமோ? வஸ்திரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுட்டுதாக ஆகுமோ? நிச்சயமாக ஆகா, இதுவும் ஆகாதுன்னு சொல்வேன். அதே மாதிரி பானையை தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு வரணும் அப்படின்னு அவன் அர்த்தம் புரிஞ்சுட்டான்னா இது ஆகுமோ? புரிஞ்சுட்டுதாக ஆகுமோ? ஆகாது இல்லையா? அப்போ என்னாச்சு? இங்கே பானையங்கிற ஒரு கிரியை, கடங்கிற ஒரு திரவியம், இது ரெண்டுக்கும் தான் சம்பந்தம் தெரியுது. ஆனயன கிரியைக்கு கடத்தை விட்டுட்டு வேற ஒரு பதார்த்தத்தோடு சம்பந்தம் இல்லைன்னே அவன் தெரியறது. கடத்துக்கும் இந்த வாக்கியத்தில் ஆனயன கிரியையோடு தான் சம்பந்தமே தவிர எங்கேயோ தூக்கி எறியறது அந்த மாதிரி வேற கிரியையோடு சம்பந்தம் இல்லை. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் இதுலேருந்து தெரியறது இல்லையா? அப்போ இந்த சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடியது தான் கடம் ஆனய அப்படிங்கிற இந்த ரெண்டு பதமும். கடம் ஆனயன்னு இந்த ரெண்டு பதத்தை பிரயோகம் பண்ணலைன்னா ஆனயன்னு சொன்னால் என்னத்தையும் உன்னை கொண்டு வந்துடுவான். கடம்னு வேறுனு சொல்லிட்டு ஆணையை சொல்லலைன்னா நீ ஒன்றும் சொல்லலையே, நான் ஏதோ பண்ணிட்டு போனேன்னு கட்டத்தை துணி போட்டுட்டு கூட வரலாம் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு பதமும் சேர்ந்து நமக்கு வாக்கியார்த்த போதத்தில் கடம் சம்பந்தப்பட்ட ஆணையனுங்கிற ஒரு கிரியையை அதை போதிக்கிறது. அப்படிதானே இதை ஒத்துக்கணும். இப்போ இந்த போதம் ஏற்பட்டது, இந்த வாக்கியார்த்த போதம், இந்த வாக்கியார்த்த போதம் பதங்களுடைய சக்திங்கிற விருத்தியால் ஏற்பட்டது. இங்கே ஒன்றும் லக்ஷணாக்கணம் இல்லை, சரியாக ஏற்பட்டது. இது சக்தியுடைய வேலை. ஆனால் இதே மாதிரி நான் இதே இடத்துல சொல்கிறேன், கடத்தில் இருக்கிற ஜலம் எனக்கு வேணும், பானை வச்சிருக்கு, பானை இருக்குது, இந்த பானையில் உள்ள ஜலம் வேணும், தாகமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட, ஆ கடமானியா அப்படிங்கிறேன். இப்போ இதில் என்ன எடுத்துக்கணும், என்னுடைய தாத்பரியம் புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால கடமானையா பாஸ்தியாமி அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவான், அந்த பானையில் இருக்கிற ஜலத்தை கொண்டு வருவான். இப்போது என்ன ஆச்சு, இந்த கடங்கிற பதத்துக்கு அந்த பானையில் வச்சிருக்கிற ஜலம், அவ்வளோ தூரம் நம்ம அர்த்தம் எடுத்துகிட்டு சாப்த போதத்தை பண்ணிக்கணும். அந்த சாப்த போதம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது, சக்தினா பதத்துக்கு சக்தி இல்லை. இந்த கடங்கிற சப்தத்துக்கு நேரடியான அர்த்தம் அதில் உள்ள ஜலம்னு நாம் அர்த்தம் சொல்லக்கூடாது, அது தப்பு இல்லையா? அப்போ என்னன்னா என்ன ஆகணும், இந்த அர்த்தம் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் அந்த விருத்தியை நீட்டணும். அந்த கடம் கடத்தோட சம்பந்தப்பட்ட சக்கிய சம்பந்தோ லக்ஷணான்னு சொல்கிறோமோனா கடங்கிற பதத்துக்கு பானையின் அர்த்தம், இப்போ நாம் எடுத்துக்க வேண்டிய அர்த்தம் பானையில் உள்ள ஜலம், அவ்வளோ தூரம் போகிறது. இதுதான் லக்ஷணாவிருத்தி. இந்த லக்ஷணாவிருத்தி ஆகட்டும் சக்தி விருத்தி ஆகட்டும் இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த வாக்கியத்துடைய முழு அர்த்த போதம் இருக்கு, அந்த அர்த்த போதத்துக்கு உபயோகப்படக்கூடிய விருத்தி தான். இதை ரெண்டியை தான் அங்கே விருத்தின்னு சொல்லுவோம். சப்தம் வந்து வாக்கியார்த்த போதத்தை உண்டு பண்ணுறதுக்கு என்ன ஒன்று அபேட்சிக்கிறதோ அதை வந்து விருத்தின்னு பொதுவாக சொல்லுவோம். அந்த விருத்தி சக்தி விருத்தி, லக்ஷணா விருத்தி, கவுனி விருத்தின்னு கூட ஒன்று உண்டு, கவுனி விருத்தி இந்த மாதிரி சொல்லுவோம். சாஸ்திரக்காரால் அநேகமாக வெஞ்சனா விருத்தியே ஒத்துக்கிறது இல்லை, இதுவாலாம் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்மிருத்தின்னு சொன்னோம் பாருங்க, இந்த ஸ்மிருதி வந்து அது இல்லை. உங்களுக்கு இந்த சக்தி லக்ஷணம் ஒன்றுமே தெரிய வேண்டாம். ஒரு கட்டன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், அந்த கட்டத்தை ஒரு தேவதத்தம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வந்து விடலாம். ஏன்னா அந்த தேவதத்தை அந்த கட்டங்கிற சப்தத்தை எப்பவும் சொல்லிட்டே இருப்பான். அப்போ தேவதத்தனுக்கும் கட்டங்கிற சப்தத்துக்கும் ஒரு சம்பந்தத்தை இவன் உடனே கட்டம் வந்து விடுவேன் இவன் சொல்லியாச்சுனே அப்படின்னு தோணுதுன்னா அப்போ என்ன ஆகும், கட்டானு சொன்ன உடனே தேவதத்தை ஞாபகத்துக்கு வந்து இந்த ஞாபகம் வர்றதுக்காக அதை வந்து அர்த்தம் சொல்லலாமோ, சொல்ல முடியாது இல்லையா. ஆக ஒரு பதத்தை கேட்ட உடனே ஒரு அர்த்தம் ஞாபகம் வர்றதுக்கு அந்த சக்தியோ லக்ஷணையோ தேவைப்படாது. அந்த பதத்திலேருந்து நாம் வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுறது தான் சக்தி லக்ஷணம். இது ரெண்டும் இப்போ உங்களுக்கு சரியாக படுத்த, சக்தி என்ன, லக்ஷணா என்ன, ஸ்மிருதிங்கிறது என்ன. இப்போ இந்த அன்விதாபிதானவாதத்தில் எப்படின்னு கேட்டால், முதல்ல பதங்களை புரிஞ்சுக்கணும். வாக்கியத்தில் உள்ள பதங்கள்லாம் முதல்ல நன்னா தெரியணும். பதம் தெரிஞ்சதுக்கப்புறம் அர்த்தங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரணும். அர்த்தம்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுக்கப்புறம் வாக்கியார்த்த போதம்னு வரும். அது சக்தியாலையும் பதத்தில் உள்ள சக்தியால் ஏற்படும். வேணும்னா சில இடத்துல லக்ஷணையால் உண்டாகும். சரியா, வாக்கியார்த்த போதத்துக்கு இந்த சக்தி, இதுதான் அன்வயானுபவ ஜனன சாமர்த்தியம் சக்தி பதானாம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது வந்து அன்விதாபிதானம்னு இதுக்கு பேர். இந்த வாதத்துக்கு ஏற்கனவே சொன்னது இப்படி இல்லை, அது வந்து சக்தி வந்து இப்போ பதார்த்த பதத்தை கேட்ட உடனே அர்த்தம் ஞாபகத்துக்கு வருதே, அது ஸ்மிருதியே இல்லைன்னு சொல்கிற வாதம். அது பதத்தினுடைய சக்தியால் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம். அது இப்போ மறந்து விடணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த, அது முடிஞ்சு போச்சு, அதுக்கும் இதுக்கும் இனிமேல் அதை அப்படியே தனியாக வச்சிடணும். அதையவ பதசக்தி அசாத்தியத்வாத் பதார்த்தோபஸ்திதே ஸ்மிருத்யந்தர சாதாரணாயாக தத் வைஜாத்திய கல்பனேச்ச மானாபாவாத் அர்த்தாத்தியாகார ஏவ அசதி பாதகே ந பதாத்தியாகாரா. இந்த அன்விதாபிதானவாதம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக இவன் ஒரு தன்னுடைய இன்னொரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து காமிக்கிறான். ஒரு வாக்கியம் பூர்த்தியாகாமல் இருக்குதுன்னு வச்சுக்கணே, ஆனால் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சு போயிடும், புரியறது, ஆனால் வாக்கியம் பூர்த்தியாக இல்லை, எழுத்தில் எழுத்தில் பூர்த்தியாக இல்லை, ஆனால் உங்களுக்கு அர்த்தம் புரியறதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இதை பூர்த்தி பண்ணிப்பேள். வேதத்தில் கேட்டால் இஷயத்வா அப்படின்னு வருது, கிரியாபதத்தை காணும், இஷேத்தா ஊர்ஜேத்தா அப்படின்னா என்ன, அதாவது இட்டுங்கிறது ஒரு அன்னரச சக்தி, அந்த சக்திக்காக ஒன்னை, சக்திக்காக ஒன்னை என்ன என்னன்னு சொல்லலை, வெட்டுறேன்னு அர்த்தம். அங்கே வெட்டுறேங்கிறது ஆ சின்னத்துவிங்கிறது சேர்க்கணும், ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்லி செய்ய போகிறது அந்த இதை வெட்டுறது தான். ஆமாம், வெட்டுறது இஷேத்வா இது சாகாம் ஆச்சினத்தி, பலாசாக்கையை வெட்டி கொண்டு வர்றதுக்காக. அப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து இந்த இந்த வாக்கியத்துலேருந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா சின்னத்மி சேர்த்தா தானே வரும். சின்னத்மின பதத்தை சேர்க்கணுமா வேண்டாமான்னு பிரச்சனை. இப்போ அதே மாதிரி லௌகிக உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, யஷ்ச நிம்பம் பரசுனா யஷ்சைனம் மது சர்பிஷா யஷ்சைனம் கந்த மால்யாத்யைஹி, மூணு வாக்கியம். சர்வத்திர கட்டுரேவ சகா, நிம்பம்னா வேப்ப மரம், இந்த வேப்ப மரத்தை எவன் பரசுனா கோடாலியாலே என்ன பண்ணுவான்னு நான் சொல்லலை, அதோட நிறுத்தி விட்டேன். அதே மாதிரி எவன் ஒருவன் இந்த இதே நிம்ப விருட்சத்தை வேப்ப மரத்தை, வேப்ப மரத்தில் என்னவென்னா மது சர்பிஷா தேனு நெய் இதெல்லாம் இதனாலே அபிஷேகம் பண்ணுவாங்கிறது நான் சொல்லலை, வாயால் சொல்லலை, அந்த பதம் போடலை, தானாக தெரியறதெல்லாம் நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் அப்படின்னு. எஷ்டைனம் கந்த மால்யாத்யேகி, அதுக்கு சந்தனம் குங்குமம் மாலை புஷ்பம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான், என்ன அர்ச்சனை பண்ணுவான்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தானாக புரியறது இல்லையா, சொல்லாமலே. இந்த கிரியையை தெரிவிக்கக்கூடிய பதம் இங்கே இல்லை, ஆனால் இந்த வாக்கியத்தை நீங்கள் பூர்த்தி ஆகலைங்கிறது தெரியறது இல்லையா. இந்த மூணு வாக்கியமும் ஒரு கிரியை அதில் சேர்த்தா தான் அது முழு வாக்கியம் ஆகும் அப்படின்னு தெரியுது. அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாக்கியத்தில் அந்தந்த பதத்தை சேர்த்து பூர்த்தி பண்ணுவேடா, இல்லை அர்த்தத்தை வச்சு வாக்கியார்த்தத்தை மாத்திரம் பூர்த்தி பண்ணிப்பேடா அப்படின்னு விசார். சாப்தபோதம் உங்களுக்கு வரணும்னா வாக்கியத்தில் பதம் சேர்க்கணுமா, அந்த அர்த்தம் மாத்திரம் தெரிஞ்சுட்டால் போகுமா, எந்த பதத்தை நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த பதார்த்தம் ஞாபகத்துக்கு வந்தால் போதுமா அப்படின்னு விசாரம். இந்த சண்டைக்கு தீர்வே கிடையாது. முன்னாடி சொன்னவர்கள்லாம் வந்து பதத்தை சேர்த்தாதான் முடியும்னுட்டார், பதம் தான் சேர்த்தாகணும் வேறு வழி கிடையாது. அப்புறம் வந்தவா இவா இந்த அன்விதாபிதானவாதிகள் சொல்கிற நீங்கள் அதில் பதங்கதான் ஒன்று சேர்க்க வேண்டாம், அந்த அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்தால் போதும், போதுமானது. அர்த்தாத்தியாகாரம் பதாத்தியாகாரம்னு சொல்லுவோம். இப்போது அர்த்தாத்தியாகாரம் எப்போ சரியாக வரும், பதாத்தியாகாரம் எப்போ சரியாக வரும் ஏங்கிறதுல ஒரு யுக்தி வச்சுருக்கேன். அந்த அர்த்தம் உங்களுக்கு பதத்தினுடைய சக்தியாலேயோ அல்லது லக்ஷணையாலேயோ தெரிஞ்சாதான் சாப்தபோதம் வரும் அப்படின்னு நியமம் இருந்தால், அப்போது வெறும்னா அந்த அர்த்தம் ஞாபகம் வந்து உங்களுக்கு உபயோகம் இல்லை, பதத்தை பதத்தை அத்தியாகாரம் பண்ணித்தான் ஆகணும். அபிஹிதான்வயவாதத்தில் உங்களுக்கு சாப்தபோதம் பூர்த்தியாக வரணும், வாக்கியார்த்தம் தெரியணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அந்த பதார்த்தம் தெரிகிறது பதத்திலேருந்து தெரியணும்னு நியமம். பதத்தினுடைய விருத்தியால் தெரியணும், விருத்தியா பதஜன்ய பதார்த்தோபஸ்திதி அப்படின்னு சொல்லுவாள். அப்படி சொல்லிவிட்டா அப்போ நீங்கள் பதாத்தியாகாரம் பண்ணலைன்னா உங்களால் முடியாது, இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியாது அர்த்தத்தை, இல்லையா? ஆனால் பதத்தினுடைய அந்த விருத்தியானது அர்த்தத்தை ஸ்மரண அர்த்தோபஸ்திதிக்கு வேண்டவே வேண்டாம், சாப்தபோதத்துக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்விதாபிதான பட்சத்தில் பதார்த்தோபஸ்திதி எப்படி வந்தா என்ன அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த அந்த இல்லாத அர்த்த பதம் பதஸ்தானத்தில் ஒரு பதத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு ஞாபகம் வந்து கொடுத்தனா போதும், சரியா? யஹா நிம்பம் பரசுனா விருஷ்டத்தின்னு சேர்க்கணுமா சினத்தின்னு சேர்க்கணுமா எந்த பதத்தை சேர்க்கறது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சு விட்டா போதும். இந்த மதத்தில் இப்போ பதாத்தியாகாரம்னு சொல்கிறச்சே பல பதங்கள் இருக்கும், எந்த பதத்தை சேர்க்கறது அர்த்தம் ஒன்று ஒன்று இருந்துட்டால் நமக்கு போரும் அப்படின்னு இவா சொல்கிறேன். அதனால் அதைவ பதசக்தி அசாத்தியத்வாத் பதார்த்தோபஸ்திதே, பதம் கேட்ட உடனே பதார்த்தோபஸ்திதின்னு ஒன்று வருதே அது வந்து பதத்தினுடைய சக்தியால் உண்டாக வேண்டியதாக இல்லை, அது வந்து ஞாபகம் வருது ஏக சம்பந்திக்கானும் அப்படிங்கிற விதத்தில். அப்படி இருக்கிறதுனாலே ஸ்மிருத்தியந்தர சாதாரணாயாக அந்த பதார்த்த ஸ்மிருதி சாதாரணமாக ஹஸ்தியை பார்த்தா ஹஸ்திக்கு ஞாபகத்துக்கு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்மிருதி தான் அது. சாதாரணாயாக தத் வைஜாத்திய கல்பனீச்ச மானாபாவா அவ சொன்னா அந்த ஸ்மிருதி மாதிரி இந்த ஸ்மிருதி இல்லை, இது வந்து ஸ்மிருதி அனுபவ விலக்ஷணமான ஒரு ஜானம்னு யாரோ சொன்னா அன்பி அபிதான்மயவாதி சொல்லியிருந்தார், அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரமாணம் இல்லைன்னு அருவார். அந்த ஸ்மிருத்தியந்தர வைஜாத்திய கல்பனை மானாபாவாத் அதனாலே அர்த்தாத்தியாகாரா ஏவ அசதி பாதகே, ஒன்றும் பாதகம் இல்லைன்னு சொன்னால் தேவையான இடத்துல அர்த்தத்தை அத்தியாகாரம் பண்ணினா போகும், பதத்தை சேர்த்துக்கணும், வாக்கியத்தை வாக்கியார்த்தம் புரிஞ்சுக்கிற தேவையான இடத்துல அர்த்தாத்தியாகாரம் போகும், பதம் சேர்த்து வாக்கியத்தை பூர்த்தி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அசதி பாதகேன்னு சொன்னார். அது எதுக்காகன்னு சொன்னால் சில இடத்துல பதாத்தியாகாரம் உண்டு. ந பதாத்தியாகாரா புஷ்பேபியா இத்தியத்திர சாதுத்வார்த்தம் ஸ்பிருகயதி பதஸ்ய, ஒன்று எங்கெல்லாம் பதாத்தியாகாரம் வரும்னு விஸ்வஜிதா யஜேதா இத்தியத்திர நியோஜ்ய லாபார்த்தம் ஸ்வர்க்ககாம பதஸ்ய சௌரியேச்சரோ அதிதேசப்பிராப்தே அக்ரேயுஷ்கன் நிர்வபாமீதி மந்திரே பிரகிருத்தௌ வாசகபதவத்தையா கிளிப்தோபகாரே அக்னிபத பாதேன வாசகபத லாபாய சூரியபதஸ்ய ச அத்தியாகாரேபி பதார்த்தஸ்மரணாய வாக்கியார்த்த அனுபவாய வா ததனபேக்ஷணா. ஒரு பதார்த்த ஞாபக பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ அல்லது வாக்கியார்த்தத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ ஒரு பதாத்தியாகாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு மூணு இடத்துல நாங்கள் பதாத்தியாகாரம் பண்ணுறோம், ஆனால் அதனுடைய காரணம் வேறு. புஷ்பேபியா ஸ்பிருகயதி புஷ்பாணி இச்சதி, புஷ்பங்களை விரும்புகிறான். புஷ்பாணி இச்சதின்னு சொன்னாலும் புஷ்பங்களை விரும்புகிறான் அர்த்தம். புஷ்பேபியா ஸ்பிருகயத்தின்னு சொன்னாலும் புஷ்பங்களை விரும்புகிறான்னு தான் அர்த்தம். இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் அர்த்தத்தில் வித்தியாசம் இல்லை. ஆனால் இச்சதி அப்படின்னு சொன்னால் அந்த புஷ்பாணின்னு த்விதியா வரும், ஸ்பிருகயத்தின்னு இந்த சப்தம் இந்த தாத்துவம் உபயோகம் பண்ணினால் அங்கே விசேஷமாக ஸ்பிருகே ரீப்சிதா அப்படின்னு சொல்லி அங்கே சதுர்த்தி வரும்னு சொல்லி கொடுத்துருக்கார் பாணினி. ஸ்பிருகயதி சொல்கிறச்ச புஷ்பேபியகான்னு சொல்லணும், சதுர்த்தி சொல்லணும், புஷ்பேபிய ஸ்பிருகயதி ராமாய ஸ்பிருகயதி. ஸ்பிருகயதி சொன்னால் ராமாய, இச்சதி சொன்னால் ராமம் இச்சதி. இப்போ புஷ்பேபியகான்னு சொன்னால், இப்போ நீங்கள் இச்சதி எங்கே சேர்க்க முடியாது இல்லையா, ஆனால் இதே அர்த்தம் கொண்ட ஸ்பிருகயதிங்கிற சப்தத்தை அங்கே சேர்க்கணும், அப்போ தான் அந்த விபக்தி சரியாகும் இல்லையா, சாதுத்துவத்துக்காக ஸ்பிருகேரீசிதா. அதனால் அப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் சப்தாத்தியாகாரத்தை வாரணம் பண்ண முடியாது, ஒத்துண்டு தான் ஆகணும். இது ஒன்றாச்சு. விஸ்வஜிதா இதேதா அப்படின்னு ஒரு வாக்கியம், அதாவது இது காமியஷ்டி காண்ட் காமிய சோமயாக காண்டத்தில் விஸ்வஜிதா இதேதன்னு ஒரு வாக்கியம் இருக்குது. இது ஒரு யாகத்தை விதானம் பண்ணுறது, விஸ்வஜித்துன்னு யாகத்தை விதானம் பண்ணுறது. காமிய சோம பிரகரணமாக இருக்கிறதுனாலே இதுவும் ஒரு காமியந்தாங்கிறது தெரிகிறது. ஆனால் இங்கே ஒன்றும் சொல்லலை, சொர்க்க காமகா வாக்கியத்தில் அந்த மாதிரி இல்லை, பதங்கள் இல்லை, யார் பண்ணணுங்கிறது சொல்லலைன்னா நமக்கு எப்படி தெரியும் யார் பண்ணணுங்கிறது இல்லையா. அப்போ இந்த விதிக்கு நியோஜ்யன், நியோஜ்யன்னா அதிகாரின்னு வச்சுக்கோ, யார் அதை செய்யணுமோ அவன் நியோஜ்யன், அதை சொல்லலையே சொல்லணுமே அப்படின்னு பார்க்கும்போது சொர்க்க காமகான பதத்தை சேர்த்துக்கோன்னு இருக்கார். இதுதான் விஸ்வஜன் நியாயம்னு சொல்கிறது. இங்கே வந்து வாக்கியத்தில் நியோஜ்யன் சொல்லப்படலை, ஆனால் நியோஜ்யன் இல்லாட்டா யார் அனுஷ்டானம் பண்ணுறது, அனுஷ்டானம் பண்ணுறவன் நியோஜ்யன் தானே, அப்போ அது இல்லாமல் இந்த விதி நடக்காது. அதுக்காக ஒரு நியோஜ்யனை கல்பிக்கணும். யாரை நியோஜனாக கல்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ புத்திரகாமகா பசுகாமகா தனகாமகா இப்படி ஏதாவது கல்பனை பண்ணினால் இது எல்லாருக்கும் உபயோகப்படும்படியாக இருக்காது. இந்த உலகத்தில் யாருக்குமே சித்தமாகாத ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த ஸ்வர்க்கம், ஸ்வர்க்க காமகான்னு சொன்னால் பகு பேருக்கு உபயோகப்படும் சரியா. இந்த உலகத்தில் 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோ, 100ல் வந்து புத்திரகாமகா எத்தனை பேர் இருப்பா அப்படின்னு கேட்டால் 10 பேர் தான் இருக்கலாம், பசுகாமகா ஒரு 10 பேர். ஸ்வர்க்க காமகான்னு சொன்னால் எல்லாரும், ஏன்னா யாருக்குமே ஸ்வர்க்கம் சித்தமாக இல்லையா. அதனால நாம் கல்பனை பண்ணுறது நிறைய பேருக்கு உபயோகப்படும்படியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வர்க்க காமகான்னு கல்பனை பண்ணணும். சர்வான் பிரத்ய விசிஷ்டத்வா சர்க்கசியா சர்வான் பிரத்ய விசிஷ்டத்துவம், எப்போ நீங்கள் கல்பனை பண்ணுறீங்களோ பகு பேருக்கு அது உபயோகப்படுத்துமே அந்த யாகம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லி கொடுத்துருக்கு. அங்கே ஸ்வர்க்க காமகான்னு சப்தந்தான் அத்தியாகாரம், பதாத்தியாகாரமே தவிர அர்த்தத்தை வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா முடியாது. அது அது சொல்கிறார், இத்தியத்திர நியோஜ்ய லாபார்த்தம் ஸ்வர்க்க காம பதசிய, அதில் நியோஜன் இவன் தான் அப்படின்னு தெரியறதுக்காக ஸ்வர்க்க காமகான்னு பதாத்தியாகாரம் தான் பண்ணணும். இது ஒரு மீமாம்சா திருஷ்டாந்தம் ஆச்சு. அதுக்கப்புறம் 3வது திருஷ்டாந்தம் சௌரியே சரவு, அதாவது சூரிய தேவதா சூரிய தேவதாக்கமாக சரு திரவியக்கமாக ஒரு யாகம் பிரம்மவர்ச்சசங்கிற பலத்துக்காக விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து தேவ இது வந்து இந்த யாகம் வந்து தர்சபூர்ண மாதத்தில் இருக்கக்கூடிய ஆக்னேய யாகத்துக்கு விகிருதி யாகம். ஆக்னேய யாகத்துடைய விகிருதி யாகம்னு சொன்னால் அந்த யாகம் எப்படி பண்ணிதோ அதே மாதிரி இதை பண்ணணும்னு அர்த்தம். பிரகிருதி வந்து விகிருதி கர்த்தவியா அப்படின்னு ஒரு நியமம், இங்கே எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு விகிருதி யாகத்துலலாம். பிரகிருதி யாகம் தான் எப்படி பண்ணணும்னு சாங்கோபாங்கமாக சொல்லியிருக்கோம், அங்கங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். விகிருதி வந்து இதனுடைய விகிருதி அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்தோம்னா அதை பிரகிருதி அதனுடைய பிரகிருதி எப்படி அனுஷ்டானம் பண்ணோமோ அதை மாதிரி பாக்கி எல்லாத்தையும் சேர்த்துட்டு சங்கல்பத்திலேருந்து ஆரம்பித்து கடைசி வர முடிச்சிட வேண்டியது அப்படின்னு அங்கே உள்ளது எல்லாம் அது அதுக்கு அதிதேசம்னு சொல்லுவோம். பிரகிருதி வந்து விகிருதி கர்த்தவியான்னு. இங்கே ஒரு சின்ன சிக்கல் வருது, பிரகிருதியில் வந்து அக்னி தேவதை, அக்னி தேவதையாக இருக்கிறதுனாலே அக்னையே ஜுஷ்டம் நிர்வபாமி அப்படின்னு மந்திரம் சொல்லி நிர்வாகம் பண்ணப்பட்டது. இப்போ இங்கேயும் அக்னியே ஜுஷ்டம் நிர்வபாமின்னு சொல்லலாமோ, இங்கே வந்து சூரியன் தேவதை, இங்கே வந்து தேவதை சூரியன், அப்போ அக்னேய ஜுஷ்டம் நிர்வபாமின்னு பிரகிருதியில் சொல்லியிருக்கு, அதே மாதிரி இங்கே சொல்கிறேன்னு சொன்னால் சரியாக வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த அக்னேயங்கிற பதத்துக்கு பதில் சூர்யாயான்னு சேர்த்துக்கணும். அதாவது அக்னேயே இல்லை, இப்போ இங்கே வந்து சூர்யாய ஜுஷ்டன் நிர்வபாமி, இதுக்கு ஊகம்னு சொல்லுவாங்க. அந்த பதஸ்தானத்தில் இன்னொரு பதத்தை போட்டுக்கிறது, இதுக்கு ஊகம்னு பேர். இந்த மாதிரி ஊகம் பண்ணிக்கணும். இப்போ நான் கேட்பேன், நீ அக்னையேங்கிற பதத்தை எடுத்துடு, சூர்யாயேங்கிற பதத்தை போட வேண்டாம், சூரியனை ஞாபகம் படுத்திட்டு விட்டோன்னா நமக்கு தான் சாப்பிட்டு போகம் வந்துவிடுமே, அர்த்தாத்தியாகாரம் தானே,
பதம் வேணுங்கிற அவசியம் இல்லையே. அந்த அர்த்தத்தை ஞாபகத்தை வச்சுருந்தோன்னா நமக்கு போகிறோம். அக்னின்னு சொல்ல வேண்டாம், துஷ்டம் மிருக பாவின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டே போகலாமே, ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், அங்கே பதார்த்தியாகாரம்னு சித்தாந்தம் இவாளுக்கே. காரணம் என்னென்னா, இந்த மந்திரம் பிரகிருத்தியில் என்ன உபகாரத்தை பண்ணினதோ அதே உபகாரத்தை விக்ருத்தியில் அதுலேருந்து நமக்கு வாங்கும்படியாக இருக்குது. பிரகிருத்தியில் என்ன உபகாரம் பண்ணிருந்தா, வாசக பதவத்தையா, அந்த தேவதா வாசகமான பதத்தோடு இருந்துட்டு இந்த மந்திரம் அதை ஸ்மரணம் பண்ணி வச்சுட்டு இருந்தது இல்லையா, அதை போதிச்சுட்டு இருந்தது. அப்படியானால் விகிருத்தியிலையும் இந்த மந்திரம் விகிருத்தியுடைய தேவத்தைய தேவதா வாசக பதத்தோடு சேர்ந்து இருந்துட்டு அந்த உபகாரத்தை பண்ணணும் தெரிவிக்கணும். அப்போ அந்த சூர்யாயங்கிற பதத்தை சேர்க்கலைன்னா அது வந்து இந்த காரியத்தை பண்ண முடியாது. ஆகையால் அக்னேயங்கிறத எடுத்துட வேண்டியதுதான், சூர்யாயங்கிற பதத்தை அங்கே சேர்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் பதத்தை சேர்த்துண்டோமே, இது வந்து சாப்தபோதத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காகனு நினச்சிக்கப்படாது, அதுக்காக இல்லை, அதுக்கு வெவ்வேறு காரணங்கள். புஷ்பேபியாலேயே ஸ்பிருகேத்தி சொன்னீங்கன்னா அப்போ தான் அது சாதுவாகும், இல்லைன்னா இச்சத்தின்னு சொன்னீங்கன்னா சதுர்த்தி ஓட்டார். அதனால் அங்கே வந்து சப்தாத்தியாகாரம் பண்ணணும். விஸ்வஜிதாயஜேதா நியோஜன் யாருன்னு சப்த சாஸ்திரம் சொல்லணும், அது சப்தம் சொல்லணும், அப்போ தான் வந்து ஒத்துக்க முடியுங்கிறதுனால அங்கே வந்து சொர்க்க காமகான பதத்தை சேர்க்கணுங்கிறதையும் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வாசக பதம், தேவதா வாசக பதம் இருந்தால் தான் அந்த மந்திரம் அந்த உபகாரத்தை செய்ய முடியும், அதுக்காக அக்னி சூர்யாயங்கிற பதத்தை சேர்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். ஆக இந்த மாதிரி இடத்தை சில இடங்களை விட்டால் மற்ற இடத்துல அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக சப்தாத்தியாகாரம் தேவை கிடையாது, அர்த்தாத்தியாகாரம் தான். சரியா, இது இவாளுடைய ஒரு மதம். தது அனபேக்ஷணா சாப்தத்வஞ்ச பதஜன்ய அன்வயானுபவத்வேனைவ ந பதஜன்ய உபஸ்திதிஜன்ய அன்வயானுபவத்வேன கௌரவாத். இப்போ இதையும் ஒன்று சொல்லலாம். பதங்களை கேட்டோம், பதங்களை கேட்ட அடுத்த க்ஷணத்தில் நமக்கு வந்து அர்த்தம் சாப்தபோதம் வரலை, நமக்கு என்னமோ அது அவள் பேசிகிட்டே இருக்கிறதே நமக்கு புரிஞ்சுட்ட மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் அந்த பதங்களை காதில் வாங்கிக்கிறதுக்கும் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நடுப்புற கொஞ்சம் இடைவெளி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. இங்கே பல காரியங்களாக இருக்குது. பதங்கள் முதல்ல காதில் விழுந்து பதஞானம் ஏற்பட்டு போச்சு, பதஞானம் ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தங்கள் தெரியுது, அதுக்கப்புறம் மொத்தமான வாக்கியார்த்த ஜானம் வருது. இப்படி தான் வச்சுட்டுருக்கேன், பதஜானம் பதார்த்த ஜானம் அப்புறம் வாக்கியார்த்த ஜானம் இப்படி தான் இருக்கு. இப்போ வந்து வாக்கியார்த்த ஜானத்தை தான் நான் சாப்தம்னு சொல்லுவேன், சாப்தபோதம். நடுப்புற ஒன்று வந்தது பாருங்க, அது சாப்தபோதம் இல்லை. அதாவது ஒவ்வொரு பதார்த்த ஜானம் வந்ததே இது வந்து நான் சாப்தம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சாப்தத்துவங்கிறது எதில் வரணும், வாக்கியார்த்த ஜானத்தில். இதில் இந்த விஷயத்தில் ரெண்டு பேருமே சமானம், அன்விதாபிதானமாகட்டும் அபிஹிதான்வயவாதமாகட்டும். சாப்தபோதம்னு நீங்கள் எதை சொல்லுவேன்னு கேட்டால் வாக்கியார்த்த ஜானத்தை தான் சொல்லுவேன், ஒவ்வொரு பதார்த்தம் தெரிஞ்சதே அதை சாப்தபோதம்னு சொல்ல மாட்டான். இப்போ என்ன ஆச்சு, வாக்கியார்த்த ஜானம் சாப்தபோதம் ஆகணும்னா அது சப்தத்திலேருந்து உண்டாயிருக்க வேண்டாமா? அது என் மதத்தில் தான் சரியாக வருங்க. அன்விதாபிதானவாதத்தில் இது எப்படி சாப்தம் ஆச்சுன்னு சொன்னால், சப்தத்தினால உண்டானது, பதஜானத்தினால வந்தது சாப்தபோதம், ஆகையால் அது சாப்தம். அபிஹிதான்வயவாதத்தில் என்ன சொல்ல வேண்டியிருக்கும், பதஜானத்தினால வந்த பதார்த்த ஜானத்தினால உண்டானதாக இருக்கிறதுனாலே அப்போ பதஜானம் தாத்தாவாக எடுத்ததுக்கு நேராக அதுக்கு ஜனக்கம் இல்லை இல்லையா. அப்போ என்னாச்சு, பதஜானத்திலேருந்து பதார்த்த ஜானம் வந்தது, அந்த பதார்த்த ஜானத்திலேருந்து இந்த வாக்கியார்த்த ஜானம் வந்ததுனால இதை சாப்பிடணும்னு சொன்னால் அந்த பரம்பரையில் வந்திருக்குன்னு சொல்ல முடியாச்சு, நேரடியாக பதஜானத்திலேயும் உண்டானதாக இல்லை. இப்போ அன்விதாபிதானவாதத்தில் அப்படி இல்லை, நடுப்புற வந்த பதார்த்த ஜானம் பதஜானத்தினால வரல, வந்தது இருக்கட்டா, அதுக்காக இதனுடைய சக்தியை அதை வேஸ்ட் பண்ணலை. பதங்கள் தன்னுடைய சக்தியை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த வாக்கியார்த்த ஜானம் இருக்கே அதைத்தான் உண்டு பண்ணுறது இந்த மதத்தில் இல்லையா. அதனால் நேரடியாக அந்த அதை சாப்தபோதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஔச்சித்யம் ஏற்படுறது, இதை இங்கே சொல்கிறேன். சாப்தத்வஞ்ச, சாப்தத்துவம்னா சாப்தபோதத்துவம் தான், வாக்கியார்த்த ஜானத்துவம். சாப்தத்வஞ்ச பதஜன்ய அனுபவத்துவேனைவ ந பதஜன்ய உபஸ்திதி ஜன்ய அன்வய அனுபவத்துவேனா. அவளுக்கு அப்படி சொல்ல முடியாது இருக்கும், பதஜன்ய உபஸ்திதி, உபஸ்திதி ஜன்ய பரம்பரையாக வந்திருக்கு அதனால் சாப்பிடுன்னு சொல்ல முடியாது, அது அவ்வளோ சுவாரஸ்யப்படலை. கௌரவா அதையவ யோக்கியதாவச்சேதகஸ்ய சித்ரேதரத்வாதேஹே பதாத் அனுபஸ்திதஸ்யாபி பதஜன்ய அன்வய அனுபவ விஷயத்வாத் சாப்தத்வம். இன்னொன்று சொன்னேன், இந்த வாச்சக பதம் இல்லாட்டா கூட சாப்தபோசத்தை அந்த விஷயம் ஆறுது, அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்குறேங்கிறேன். எப்படின்னா அந்த பானையில் ஜலங்குண்டா அப்படின்னு சொல்கிறேன், பானையில் ஜலங்குண்டு வா அப்படின்னு சொன்னேன். சொன்னால் என்ன பண்ண, கடேன ஜலமாகற, இது வாக்கியம். அங்கே போனால் அங்கே ஓட்டப்பானை, ஓட்டம் இல்லாத பானை, நிறைய பல திருஷ்டு பாது பானை இருக்குது. இப்போ ஓட்டம் இல்லாத பானையில் தான் நம்ம ஜலம் கொண்டு வருவோம். நான் சொல்லலை ஓட்டம் இல்லாத பானையில் ஜலமாகறான்னு, நான் சொல்லலை வெறும் கட்டையின ஜலமாகறதான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் புரிஞ்சுக்கிறது ஓட்டம் இல்லாத பானைன்னு புரிஞ்சுக்கிறானோ. நான் இதுக்கு நான் வந்து சப்த பிரயோகம் பண்ண வேண்டாம், எனக்கு சப்த பிரயோகமும் இதுக்கு தேவைப்படாது. சித்ரேதரத்துவம் அவனுக்கு தானாகவே பாசிக்கிறது. அந்த பாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி வாக்கியார்த்தத்தில் வந்து அதுக்கு வாசகமான பதமே இல்லாத சமயத்தில் அந்த அர்த்தம் பாதி எப்படி பாசிச்சது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை இல்லையா. அதனாலே யோக்கியதாவச்சேதகஸ சித்ரேதரத்வாதேஹே, அவனே யோசிக்கிறான் ஜலம் கொண்டு வரணும்னு சொன்னால் ஓட்டையோடு இருந்ததுன்னா எப்படி கொண்டு வர முடியும், அதுக்கு யோக்கியத்தை இருக்க முடியாது. அதனால் யோக்கியதா வச்சேதகம் சித்ரேதரத்துவம், ஓட்டை இந்த மாதிரி ஒழுகாத பானைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஓட்டை இல்லாத பானை அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. இது தெரிஞ்சுக்கிறான். இது பதாத் அனுபஸ்திதாபி, இது அர்த்தாத்தியாகாரத்தினால அவனுக்கு கிடைக்கிறது. அனுபஸ்திதாபி பதஜன்ய அனுபவ விஷயத்வாத் சாப்தத்துவம், இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால் சாப்தபோதத்தில் தெரிஞ்சதுன்னு விடலாம். சித்ரேதரத்துவம் இவனுக்கு சாப்தபோதத்திலே தெரிஞ்சது. அந்நீரப்பி அனுகூலத்துவ பிரதியோகித்வாதீனாம் ததா அபிவுகமா. இப்போ தார்க்கிக்காலை வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன், அவள் கூட அப்படி சொல்கிறா பாரு. சில வாச்சக பதங்கள்லாம் இல்லை, அனுகூலத்துவம் அனுகூலத்துவ சம்பந்தேன அன்வயா அப்படின்னு சொல்லுவாள். தாத்வர்த்தன கச்சதி, கமதாத்துவுக்கு கமனம்னு அர்த்தம், தீப்பிரத்தியத்துக்கு கிருத்தின்னு அர்த்தம், இந்த கமனத்துக்கு அனுகூலத்துவ சம்பந்தேன அன்வயா அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாள். அனுகூலத்துவத்தை சொல்கிறதுக்கு அங்கே என்ன சப்தம் இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சப்தமும் இல்லை. கம்ங்கிறதுக்கு கமனம், கச்சத்தி தீ தான் இருக்குது, அந்த தீலேருந்து கிருதி, இது கமனானுகூலா கிருதி அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாள். அந்த அனுகூலன்னு இல்லையே எங்கேன்னு கேட்பான். வாண்டாம், அனுகூலத்துவங்கிறது சம்சர்க்க விதையாக சொல்கிறச்சு சப்தபோதத்தில் அது பாசிக்க முடியும், அதை சொல்கிறதுக்கு வாக்கியத்தில் ஒரு பதம் வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவள் ஒத்துட்டுருக்கான். இதில் என்ன தெரிகிறது, நம்ம வாக்கியார்த்த போதத்தில் தெரியக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அங்கே ஒரு சப்தம் இருக்கணுங்கிறது இல்லைன்னு ஆச்சு. வாக்கியத்தில் சப்தம் பிரயோகம் பண்ணியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால எங்கள் அன்விதாபிதானவாதம் இருக்குது பாருங்கோ, இது சரியாக இருக்கும். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் கூட அர்த்தாத்தியாகாரத்தினால எங்களுக்கு சரியாக வரும். அந்நீரப்பி அனுகூலத்துவ இதே மாதிரி பிரதியோகித்துவம், எல்லா சம்சர்க்கமும் முக்காவாசி சம்சர்க்கம் வந்து வாச்சக பதம் இருக்காது வாக்கியத்தில். இது அப்படியே அப்படியே தான், அது கரணத்துவம் சொல்கிறா, சில இது சாத்தியத்துவம் சொல்கிறா, அதுக்கெல்லாம் ஒன்றும் சப்தம் இல்லை. சப்தம் எஜி தாத்துக்கு இல்லை, வேறு ஏதாவது திருத்தியாந்தம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எஜி தாத்துக்கு மேலே திருத்தியம் கிடையாது. அதனால் அங்கே வந்து இப்படி தான் சொல்கிறோம், வேறு வழி இல்லை. அனுகூலத்துவ பிரதியோகித்வாதீனாம் ததாத்துவ அபிமுகமா. அப்புறம் இன்னொரு இடம் சொல்கிறேன், ஏவஞ்ச சைத்ரோயம் இத்தியாதவு லோகே, ஒரு உதாரணம், லோகத்துக்கு ஒரு உதாரணம் மீமாம்சைக்கு ஒன்று, உத்பிதாய ஜேத பசுகாமஹா இத்தியாதவு ச வேதே பிரத்யக்ஷ உபஸ்திதானாமேவ சைத்ர உத்பிதாதிபதானாம் நாமத்வேன அன்வயா. இது ஒரு நல்ல விஷயந்தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார். இது யார் அப்படின்னு கேட்டோம், இதுதான் சைத்ரன் அப்படின்னு நாம் பதில் சொல்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம், இது அயம் சைத்ரஹா அப்படின்னு ரெண்டு சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கோம். அயம் கடஹாங்கிற சப்தத்தையும் அந்த வாக்கியத்தையும் அயம் சைத்ரஹாங்கிறதையும் நீங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பார்க்கணும், ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு. அயம் கடஹா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த அர்த்தத்தை மாத்திரம்தான் புரிஞ்சுக்கிறேன் இல்லையா. ஆனால் அயம் சைத்ரஹான்னு சொல்கிறச்ச அந்த சப்தமே அவனுடைய அந்த சாப்தபோதத்தில் பாதிக்கிறது. அயம் கடஹா அப்படிங்கிற வாக்கியத்திலேருந்து உங்களுக்கு என்ன ஒரு அர்த்தம் புரியறதோ அந்த சாப்தபோதத்தில் இந்த சப்தம் விஷயம் ஆகாது, கடஹாங்கிற சப்தம் விஷயம் ஆகாது. ஆனால் அயம் சைத்ரஹா அப்படின்னு வாக்கியத்திலேருந்து என்ன சாப்தபோதம் வருமோ அதில் இந்த சைத்திரங்கிற பேர் கூடவே வந்துருக்கு. அந்த ஆளுடைய பேரும் அதில் பாசிக்கும், இந்த பேர் இவனுக்கு இருக்குங்கிறது. சப்தம் ஏன் பாசிக்கணும்? சப்தம் எப்படி சாப்தபோதத்துக்கு விஷயமாகும்? ஏன்னா சப்தத்தினுடைய அர்த்தம் தானே சாப்தபோதத்துக்கு விஷயமாகும். இப்போ கட சப்தம் கடபதத்தினால் வரக்கூடிய வாக்கியார்த்தத்தில் அது சேராது. அப்போ அயன் சைத்திரஹாங்கிற இடத்துல அந்த சைத்திரங்கிற சப்தம் மாத்திரம் அதுலேருந்து வரக்கூடிய வாக்கியார்த்தத்தில் எப்படி சேர முடியும் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. அதனால் இந்த இடத்துல மாத்திரம் அவாளும் வேறு விற்பத்தி சொல்ல முடியா இருக்கு. பதார்த்தம் இல்லாமல் பதமே கூட சில இடத்துல பாதிக்கலாம் நாம விஷயத்தில் அப்படின்னு. அதே மாதிரி உத்விதா எஜேத பசுகாமகா, உத்வித்துனா என்னன்னு கேட்கக்கூடாது. உத்வித்துனா அந்த யாகத்துக்கு பேர் சைத்திரஹான்னு சொல்கிற மாதிரி உத்வித்துனாலேன்னு இல்லை. உத்வித்து அப்படிங்கிறது இந்த யாகத்துக்கு பேர், அப்படி ஒரு யாகம் இது. அப்போ இந்த வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய சாப்தபோதத்தில் உத்வித்துங்கிற ஒரு நாமதேயமே விஷயம் ஆகிடுறது. இப்பேற்பட்ட நாமதேயம் கொண்ட யாகத்தினாலே ஒரு பசுபலத்து சம்பாதிச்சுக்க வேண்டியது, பசுபலத்துக்காக இந்த யாகத்தை செய்ய வேண்டியது அப்படின்னு வாக்கியார்த்தம். அப்போ அந்த சப்தமே வாக்கியார்த்தத்துக்குள்ளே நுழைஞ்சுடுறது பார்த்தல. அப்போ என்னாச்சு, இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த நாமதேயம் இருக்குது, அது வாக்கியார்த்தத்தில் வரணும்னு சொன்னால் எப்படி வரும்? பதசக்தி அதில் இல்லையே, சக்கியார்த்தம் இல்லையே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு இவர் பதில் சொல்லுவார், பதசக்தியாக உபஸ்தித்தம்னு எனக்கு வேண்டாம், அர்த்தாத்தியாகாரவாதியான எனக்கு பதார்த்தமானது எப்படி உபஸ்தித்தமானாலும் சாப்தபோதத்துக்கு விஷயமாகும். இந்த சப்தம் இருக்கே இது காதால் கேட்குறச்சு உபஸ்திதமாகிடுத்தோ பிரத்யக்ஷ உபஸ்திதம், இதை நான் வந்து சாப்தபோதத்தில் சேர்த்துக்கிட்டேன். அயன் சைத்திரஹான்னு சொன்னால் இவர் சைத்திரன்னு சொன்னது எனக்கு காதில் விழுந்தது, அப்போ பிரத்யக்ஷமாக அந்த சைத்திரபதம் உபஸ்திதமாச்சு, இதை நான் வந்து சாப்தபோதத்தில் சேர்த்துட்டு சைத்திரன்னு பேருடையவர் இவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உத்விதாங்கிற சப்தம் காதால் எனக்கு கேட்குறச்சு விழுந்தது, அதை நான் சாப்தபோதத்துக்கு கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் இந்த இப்பேற்பட்ட பேருள்ள யாகம் இது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா. அதனால் சப்தாத்து விருத்தியா உபஸ்திதம், சக்தியா உபஸ்திதம் தான் சாப்தபோதத்தில் விஷயமாகும் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. அர்த்தாத்தியாகார வாதத்தில் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இல்லை. அந்யதா சைத்திரபத வாச்சியோயம் உத்விப்பத வாச்சேன யாகேன இத்தியாதி கல்பனையை லக்ஷணா அப்பிரசங்காத். இது கஷ்டம் உங்களுக்கு. உத்விதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உத்விப்பத வாச்சேன அப்படின்னு சொல்லுவான். அயங்கஹானா சைத்திரஹான்னு சொல்லுவான். சைத்திரஹானா சைத்திரபத வாச்சியா அப்படின்னு நீங்கள் அர்த்தம் சொல்லுவான். இதெல்லாம் லக்ஷணா. சைத்திர சப்தத்துக்கு சைத்திரபத வாச்சியான்னு எப்படி அர்த்தமாகும்? சைத்திர சப்தத்துக்கு பாருங்களேன், சைத்திரபத வாச்சியாங்கிறதும் சைத்திரஹாங்கிறதுக்கும் அர்த்தம் வேறு. நாம் நினைப்போம் சைத்திரஹாம் சைத்திரபத வாச்சியாகவும் ஒன்று தானேன்னு, இல்லை. சைத்திரஹான்னு சொன்னால் சைத்திரத்வா அவச்சின்னு அர்த்தம். சைத்திரபத வாச்சியான்னு சொன்னால் சைத்திரபத வாச்சியத்வா அவச்சின்னு சரியா. இப்போ பாருங்களேன், இப்போ காக்கஹா காக்கஹா அப்படின்னு நான் சொன்னால் இது சரியாக வராது. காக்கஹா காக்கஹா சொன்னால் வராது. ஆனால் காக்கஹா காக்கபத வாச்சியான்னு சொன்னால் சொல்லுவோம். ஏன்னா ரெண்டுக்கும் அர்த்தத்தில் வித்தியாசம் இருக்கும். காக்கஹ் காக்கஹா அப்படின்னு சொன்னேன்னா காக்கஹ் காக்கஹான்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஆனால் காக்கஹா காக்கப்பத வாச்சியஹான்னு சொன்னேன்னு வச்சோம், இது ஒரு வாக்கியமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதனால் என்னாச்சு, காக்கங்கிற பதத்துக்கும் காக்கப்பத வாச்சிய அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அர்த்தத்தில் வித்தியாசம் தொடுத்தே. ஆகையால் காகமானது காகங்கிறது காகம் அப்படின்னு சொன்னேன்னா முடியாது, அர்த்தமாகாது. காகங்கிறது காகங்கிற பதத்தின் பொருள் அப்படின்னு சொல்லலாமா? காகம்தான் அந்த காகங்கிற பதத்துக்கு பொருள்னு சொல்லக்கூடாதா? அது தாராளமாக சொன்னான். அந்த வாக்கியத்தில் நாம் தப்பு சொல்ல முடியாது. ஆகையால் அந்த விதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு இங்கே சைத்திரஹானா இவன் யாருன்னா சைத்திரன், சைத்திரங்கிற பேர்னால சொல்லப்படுறவன் அப்படின்னு நீங்கள் சைத்திர சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னால் இது லக்ஷணம். அது எதுக்கு அனாவசியம்? சைத்திரபத வாச்சியோயம் உத்ரிக்பத வாச்சியனை ஆகையின அப்படிலாம் அர்த்தம் சொன்னால் அனாவசியமான லக்ஷணை வரும். லக்ஷணா பிரசங்கா இன்னும் அக்ரஹீத சங்கதி கேட்பதே தது அயோகா. முன்னாடி தெரியவும் தெரியாது சைத்திர புதத்துக்கு என்ன அர்த்தம்னா. எங்கே இந்த லக்ஷணம் சொல்கிறது? சக்தி சக்கிய சம்பந்தோ லக்ஷணா. இதுக்கு சக்கியார்த்தம் தெரிஞ்சா இவன் தான் சைத்திரன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைத்திர சப்தத்துக்கு அவனுக்கு முன்னாடி அர்த்தமே தெரியாது, அப்போ எப்படி லக்ஷண தெரியும் வாச்சியார்த்தம் இல்லாமல்? அதனால லக்ஷணங்கிறது சம்பவிக்காது இந்த மாதிரி இடத்துல. இதுக்கு மேலே இன்னும் இப்போ சொன்ன விஷயத்தை விட்டாச்சு. அடுத்த இன்னொரு இடத்துல சொல்கிறார் கடஹா பட்டோ நா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வாக்கியம் வரும். இதில் என்ன விசேஷம்னா கடமானது பட்டம் இல்லைன்னு நாம் சொல்ல போகிறோம். ஆனால் கடஹா பட்டஹா எல்லாமே பிரதமாந்தமாக இருக்கு, பிரதமாந்தமாக இருக்குது. அதுதான் ஒரு விசேஷம். இங்கே கடஹா ஒரு இடத்துலையும் பஞ்சமீஞ்சமே இல்லை. கடாதன்யஹா பட்டாதன்யஹால்ல அந்யஹாங்கிற சப்தத்தெல்லாம் பிரயோகம் பண்ணினா கடாத்துன்னு அங்கே பஞ்சமி வந்துடும், அப்போ தான் அந்த வாக்கியம் சாதுவாகும். ஆனால் நான் சொன்னோன்னா அப்போ வந்து பஞ்சமி வராது, எல்லாம் பிரதமையாக இருந்துட்டுருக்கு. இப்போ கடஹா பட்டோ ந இத்தியத்திர நஞ்சன்வய இவ சைத்ரஹா அயம் இத்தியாதி நாமதேயான்வயேபி விபக்தி அர்த்த துவாரத்துவ அனபேக்ஷணீன யுத்பத்தியந்தர கல்பனாத். கொஞ்சம் சொல்கிறேன் பாருவோம். கடம் ஆனய அப்படின்னு சொல்கிறத முதல்ல வச்சுப்போம். இந்த நான் விபக்தி ஒன்று போட்டிருக்கேன், த்வித்தியா விபக்தி, இதெல்லாம் விட்டுட்டு நான் கட்டா ஆனைய அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அந்த வாக்கியம் சரியாக தெரியாது, ஆகாது, என்ன சொல்ல போகிறான்னு தெரியாது இல்லையா. கட ஜல ஆனைய இப்படின்னு விபக்தி இல்லாமல் ஹிந்தியில் பேசுகிற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன்னா அப்போ என்ன ஆகும், அது வந்து அர்த்தபோகம் வராது. இந்த சம்ஸ்கிருத வாக்கியத்தில் அர்த்தபோகம் வராது, என்ன சொல்ல போகிறான்னு. அப்போ அந்த விபக்தி என்ன பண்ணுறது? விபக்தி விபக்தி இருக்கணும். கடம் ஜலே கட்டேன ஜலம் ஆகர அந்த விபக்தி சேர்த்து போட்டால் தான் வாக்கியார்த்த போதும் வரும். ஏன் அப்படி? அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிராதிபதிக அர்த்தம் மாத்திரம் நீங்கள் விபக்தி இல்லாமல் சொல்கிற பிராதிபதிக்கம்னு அதுக்கு பேர். அந்த பிராதிபதிக அர்த்தமானது ஒரு கிரியையில் போய் அன்வைக்கணும்னா நடுப்புற ஒரு விபக்தி அர்த்தத்தில் போய் சேர்த்துக்கணுமா, இதை துவாரம்னு சொல்கிறோம். விபக்தி அர்த்தத்தில் சேர்ந்துட்டு தான் அது காரகமாக ஆகி அப்புறம் அந்த கிரியையில் போய் சம்மந்தப்படும். இதான் விபக்தி அர்த்தான்வயம் நடுப்புற வரணும். இது ஒரு துவாரமாக இருந்தால் தான் மேற்கொண்டு அது கிரியலை சேரும், இல்லைன்னா தனித்தனியாக நின்றுபடும் அப்படின்னு ஒரு நியமம். விபக்தி அர்த்த துவாரத்துவம். ஆனால் நீங்கள் எல்லா வாக்கியத்திலையும் ஒரு விபக்தி அர்த்தம் துவாரம் இருந்தால் தான் மேற்கொண்டு அன்வைக்குங்கிறது இல்லை. எப்படின்னா சைத்ரஹா அயம் அப்படின்னு சொல்கிறேன். சைத்ரோயம்ங்கிற இடத்துல சைத்ரஹாங்கிற அந்த சப்தம் இருக்கே அது வந்து நேரடியாக அன்வைக்கிறது அயம்ங்கிறது. அங்கே விபக்தி அர்த்தம் ஒன்றும் நடுப்புற விபக்தி அர்த்தமே ஒன்றும் கிடையாது. அங்கே இந்த பிரதமைக்கு ஒன்றும் பெரிய அர்த்தமே கிடையாது. பிரதமை அர்த்தம் இல்லைன்னு சொன்னால் வெறும் பிரதமை பிரயோகம் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது காரணம் சொல்லணும்னா தான் வேறு விபக்தி பிரயோகம் பண்ணணும் இல்லையா. அதனால் விபக்தி அர்த்தத்வாரம் அங்கே தேவைப்படலை. இதே மாதிரி கடஹா பட்டோ ந அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் கடம் பட்டம் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா அதை காட்டிலும் வேறா இருந்ததுன்னு நீங்கள் அர்த்தம் புரிஞ்சு போய். இந்த இடத்துல அந்த நஞ்சு இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள். இதனுடைய அர்த்தத்தை அந்த இதில் அன்வயிக்கிறதுக்கு ஒரு இடத்துல பிரத்தியோகிதா சம்பந்தின்னு இதை அன்வயிக்கிறது, இன்னொரு இடத்துல அது அனுயோகிதா சம்பந்தின்னு சம்பந்தம் ஏற்படுறது. ரெண்டு பக்கத்துலேயும் இந்த நஞ்சு சம்மந்தப்பட்டிருக்கு. கடஹா பட்டோ ந இந்த பக்கம் கடஹா, இந்த இடத்துல பட்டஹா நடுப்பில் ந. இந்த நாவுக்கு பட்டம் பிரத்தியோகி, இந்த கடங்கிறது அனுயோகி. கடமானது பட்டம் ஆகாது இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. அப்போ இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் சம்மந்தப்பட்டிருக்கே, ஒன்றும் விபக்தி அர்த்தம்லாம் வேண்டாம், நேரையே சம்மந்தப்படுறது இல்லையா. அப்போ என்னாச்சு, சில இடத்துல அது விபக்தி அர்த்தத்தை துவாரமாக வச்சுட்டு தான் அன்வயம் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில இடத்துல இப்போ நாமதேயம் இந்த மாதிரி கட்டப்பட்டவொன்னு நஞ்சு இப்பேற்பட்ட இடத்துலலாம் நடுப்புற ஒரு விபக்தி அர்த்தம் தேவைப்படலை, அது நேரவே இன்னொன்றில் போய் அன்வயிக்க முடியும். இதை சொல்கிறார் கடப்பட்டோன இத்தியத்திர நஞ்சன்வயே இவ சைத்ரோயம் இத்தியாதி நாமதேயான்வயேபி விபக்தியர்த்தத்வாரத்துவ அனபேக்ஷணேன வியுத்பத்தியந்தர கல்பனா. இதுக்கு வியுத்பத்தியந்தரம்னு பேர். இந்த சாப்தபோதத்தை வச்சுண்டு அந்த பதத்துக்கு இந்த சாப்தபோதத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்குது இல்லைங்கிறத தீர்மானம் பண்ணோம். காரியத்தை பார்த்துட்டு அந்த காரியம் வருதுங்கிறத தெரிஞ்சுட்டதுனால காரணம் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நடுப்பில் விபக்தியே இல்லையே, எப்படி இந்த காரியம் வந்தது? வரா காரியத்தை வராதுன்னு சொல்லிவிடக்கூடாது. வந்த காரியத்துக்கு இப்படி இருந்தால் கூட இந்த இடத்துல காரணம் வரும், இது காரணமாக ஏற்றுக்கப்படும். சாப்தபோதத்துக்கு அங்கே விபக்தி இன்னொன்று இல்லாமலே சாப்தபோதம் வரும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். இதுதான் வியுற்பத்தின்னு சொல்கிறோம். வியுற்பத்தின்னு சொன்னால் அந்த பதத்துக்கும் அதுலேருந்து வரக்கூடிய அர்த்த ஜானத்துக்கும் நடுப்புற உள்ள காரியகாரண பாவம். இந்த காரியகாரண பாவத்தை நம்ம எந்த இடத்துல எப்படி நமக்கு அர்த்தபோதம் வருதோ அதுக்கு தகுந்தாவில் கல்பனை பண்ணிக்கிறோம். நயன்மயே விபக்தியர்த்த அபேக்ஷாயாம் ஜிதம் அத்வைதவாதிகி. இங்கே ஏன் இது அத்வைதவாதிக்கு இடம் கொடுத்தா மாதிரி ஆகிடும்ட்டேன். இந்த நஞ்சு கடப்படோனாங்கிற இடத்துல நஞ்சு தானாக அன்வைக்காது, அங்கே ஒரு விபக்தியர்த்தம் வரணும், விபக்தியர்த்தம் வந்தால் தான் மேல்கொண்டு அன்வைக்கும் அப்படின்னு நீங்கள் விபக்தியர்த்தத்தை அபேட்சிக்க ஆரம்பித்தீங்கன்னா என்ன ஆகும்னா அத்வைதவாதிகளுக்கு ஜெயம் ஏற்பட்டு போயிடும். ஏன்? நீலம் சுகந்தி மகத்து உத்பலம் இதுவத்து கட பட நஞர்த்தானாம் அபேதான்மய உபபத்தே. அவள் என்ன சொல்கிறா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாவும் இதே தான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எல்லாமே பிரசமார்த்தமாக இருக்குது, அதனால் ஒரே அகண்டார்த்தத்துக்கு விடுத்தது, எல்லாமே சேர்ந்து ஒன்று தான் அப்படின்னு இல்லையா. நீலம் மகத்து சுகந்தி உத்பலம் நாலு பதம் போட்டேன். நீளமாக இருக்குது, நல்ல வாசனையோடு இருக்குது, பெருசாக இருக்குது, உத்பலம் ஒன்று தானே இது எல்லாம் சேர்ந்து. அப்போ என்னாச்சு, எல்லாம் சமானாதிகரணமாக போச்சு, விபக்தியர்த்தான்மையும் அங்கே வேண்டாம், அபேதான்மையும் ஆகிடும். அதே மாதிரி கடஹா பட்டஹா டா அப்படின்னு சொல்கிறச்சே இது எல்லாம் சேர்ந்து அபேதான்மயம் ஆகிடும். இப்போ யாருக்கு ஜெயம் வந்துடும்? அத்வைத்தத்துக்கு போயிடுது. அதனால் நிஜமாக ஜெயிச்சார் அர்த்தம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பரிகாரத்துக்கு சொல்கிறாங்க. ஜிதம் அத்வைதவாதிகி, அதனால் அங்கே வந்து விபக்தி அர்த்தம் நடுப்புற வந்தால் தான் அம்மையை நினைக்க வேண்டாம், அபேதான்மயத்தை கொண்டு போடுவா இல்லாட்டாவா. நீலம் சுகந்தி மகத்து உத்பலம் இதுவது கட பட நஞர்த்தானாம் அபேதான்மயோபபத்தே. அதே மாதிரி நாமதேயே விபக்தியர்த்தான் அபேக்ஷாயாம் வேதே நாமதேயத்துவம் நசித்தேத் இது ஜிதம் பூர்வபக்ஷனா. இந்த நாமதேயம் வந்து இன்னொன்று யாகத்தில் அறிவிக்கணும்னா அதுக்கு விபக்தியர்த்தம் ஒன்று இருந்தால் தான் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா அது நாமதேயமே ஆகாது. நாமதேயம் இந்த சைத்ரோயம்ங்கிற இடத்துல இந்த சைத்திர பதார்த்தம் அயங்கிறத்துல அன்வைக்கிறதுக்கு நடுப்புற ஒரு விபக்திரத்தம் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் அது அவனுக்கு பேராகாது, நாமதேயத்துவம் சித்திக்காது. ஏன்னா இது நாமதேயமாக அன்வைக்கணும், விபக்தியர்த்தமாக அன்வைச்சு காரகமாக அதில் போய் அன்விச்சு விடக்கூடாது. உத்பிதாங்கிறது யாகத்துக்கு நாமதேயமாக அன்வைக்கணுமே தவிர ஒரு காரகமாகவோ வேற ஏதோ சம்பந்தம் உள்ளதாக அப்படி அன்வைக்கப்படாது. அப்படி அன்வைச்சா என்ன ஆகும்? நாமதேயத்துவம் இல்லைன்னு சித்தமாகும். நாமதேயத்துவம் இல்லைன்னு சொல்கிறது அந்த அதிகரணத்துடைய பூர்வபக்ஷி, அதுவும் ஒரு குணவாச்சகம் அப்படின்னு. உத்விக்பதம் வந்து கோடாலியை சொல்கிறது, மண்வெட்டியை சொல்கிறது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்லை அது நாமதேயமாக்கும் அப்படின்னு சித்தாந்தி சொல்கிறான். நீ அங்கே வந்து விபக்தியர்த்தத்தை அபேட்சிச்சா தான் அன்வைக்கணும்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் ஆட்டம் போச்சு, பூர்வபக்ஷி ஜெயிச்சிடும். நாமதேயத்துவம் நசித்தேதி ஜிதம் பூர்வபக்ஷினா சோமேனே ஜேதா இத்தியத்திர இவ மத்வர்த்த லக்ஷணையா உத்பிதாய ஜேதா இத்தியாதாவது விசிஷ்ட விதித்துவோபத்தே. எப்படி அவன் அதைத்தான் சொல்கிறான், சோமேனே ஜேதாங்கிறையே சோமவதா யாகேன இஷ்டம் பாவியத்துன்னு தானே சொல்கிறேன். அதே மாதிரி தான் உத்பித்வதா யாகேன பசுவின் பாவியத்துன்னு சொல்லணும். நீங்கள் ஏன் உத்பிதாங்கிறதுக்கு உத்பித் பதத்தை நீங்கள் நாமதேயமாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு உத்பிதான்னு நாமதேயமாக சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அப்போ இது எதுக்கு காரணமாகும் தெரியுமோ? ஃபலத்துக்கு காரணமாகும், யாகத்துக்கு இல்லை. யாகம் தானே அது. அப்போ என்ன, யாகத்தில் அதை அனுமதிக்கரிச்சு அந்த கரணத்துவம் உபயோகப்படாது. நீங்கள் அதுக்கு ஒரு விபக்தியர்த்தம் வேணும்னு சொன்னீங்கன்னா அன்வைக்க முடியாது. நான் எப்படி ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு விபக்தியர்த்தம் இங்கே இல்லை. சரி, உபயத்திர லக்ஷணாயா துல்லியத்வேபி பிரவருத்தி விசேஷகரத்வேன விதித்வசைவ உச்சிதத்வா. இன்னும் இப்போ ஒரு கேள்வி கேட்பான், இந்த பூர்வபக்ஷி ஜெயிச்சுருவான்னு சொல்கிறியே எப்படி ஜெயிப்பான்? பூர்வபக்ஷி மத்வர்த்த லக்ஷணம் வரும்னு சொல்கிறான், நான் வந்து லக்ஷணையாக இந்த விபக்தி அர்த்தத்தை கொண்டு வரேன், நான் ஒரு லக்ஷணம் சொல்கிறேன் அவன் ஒரு லக்ஷணம் சொல்கிறான். இந்த ரெண்டு லக்ஷணையில் ரெண்டு பேருமே லக்ஷணம் சொல்லிட்டான்னு சமமாக போச்சு, ஒருத்தன் ஜெயிச்சான்னு எப்படி ஆகும்? அவன் பட்சம் வந்து கொஞ்சம் பலமாக இருந்து சித்தாந்த பட்சம் துர்பலமாக போச்சுன்னா சரி அவன் ஜெயிச்சான்னு ஒத்துக்கலாம். அவன்கிட்டையும் லக்ஷணா தோஷம் இருக்குது, இவனையும் லக்ஷணா தோஷம்னு சொன்னால் ரெண்டும் சமந்தானே. இதில் என்ன ஜெயிச்சது தோற்றது எப்படி வரும்? கதம் ஜிதம் பூர்வபக்ஷினா அப்படின்னு நீ சொல்கிறேன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்கிறார், இப்படி ஜெயிச்சுடுவான், அவன் ஜெயி அவன் பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை காண்பிக்கிறேன். லக்ஷணாயாக உபயத்திர துல்லியத்வேபி பிரவருத்தி விசேஷகரத்துவேன விதித்துவ செய்வ உச்சிதத்வா. இந்த உத்வித்துங்கிறப்ப தான் யாகத்துக்கு நாமதேயம்னு சொன்னான். இவன் யாகம் பண்ணணுங்கிறது ஒன்று தான் கிடைக்கும், அது வந்து கோடாலிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு சொன்னால் அவன் யாகம் பண்ணுறதுங்கிறதும் கிடைக்கும், கோடாலியால் யாகம் பண்ணணுங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் அதிகமான அர்த்தம் சேர்றதோனும் அப்போ பிரவருத்தி விசேஷத்தை உண்டு பண்ணுறது, அதிகமான அர்த்தத்தை கொடுக்கும்படியாக புது பக்ஷி சொல்கிற அர்த்தம் இருக்குது இல்லையா. பேருன்னு சொன்னால் ஒன்றுமே அதில் கூடலை, அதனால பிரவருத்தி விசேஷகரமாக இருக்கிறதுனால பூர்வபக்ஷி தான் ஜெயித்தான். லக்ஷணம் இருந்தால் கூட ஜெயிச்சதாக ஆகிடும். அதான் விதித்வா வார்த்திக காரானான் பதார்த்தோபஸ்திதேகே பதசக்தி சாத்தியத்வா ததர்த்தம் சர்வத்திர பதாத்தியாகார அங்கீகாரேபி நாமதேயத்வே வியுற்பத்தியந்தராசிரயணம் அஸ்தேவ. இது மதுசூதன சரஸ்வதி சொல்கிறார். அன்விதா விதானவாதத்தில் சேர்த்ததாக வச்சுக்க வேண்டாம். வார்த்திகக்காரர்னா பட்டர், குமாரல பட்டர், இந்த இடத்துல குமாரல பட்டர். அவர் வந்து அபிகிதான்மயவாதம் சொல்கிறார். அப்படி அபிகிதான்மயவாதம் சொல்கிற அவர் எல்லா இடத்துலையும் பதார்த்தோபஸ்திதிங்கிறது பதத்தினுடைய விருத்தியாலேயே வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இருக்கும்போது அதுக்காக சாப்தபோதத்துக்கு அப்பேற்பட்ட பதார்த்தோபஸ்திதி வரணும்னா பதாத்தியாகாரம் தான் எல்லா இடத்துலையும் பண்ணணுங்கிறார், பதாத்தியாகாரம். ஆனால் அப்படி இருந்தால் கூட நாமதேயான்வயஸ்தலத்தில் பதேன பதார்த்தோபஸ்திதி இல்லை, சாட்சாத் சப்தத்துக்கே அங்கே அன்வயம். அது எப்படி அன்வயம் ஆகும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தனியாக ஒரு விற்பத்தி சொல்லிட வேண்டியதுதான், மற்ற விஷயம் மாதிரி இது இல்லை. நாமதேயான்வயே வியுற்பத்தியந்தராசிரயணம் அஸ்தேவ ததாச்ச ஸ்வயமேவ வியுத்பாதிதம் நாமதேயாதிகரணே இத்தியலம் பிரசக்த அனுப்பிரசக்தியா. இந்த விஷயத்தை குமாரல பட்டர் நாமதேயாதிகரணம்னா அந்த பூர்வமீமாம்சையில் முதல் அத்தியாயத்தில் நாலாம் பாதத்தில் முதல் அதிகரணம், அதில் எல்லாமே நாமதேயாதிகரணம் தான், ஆனால் முதல் அதிகரணம் எடுத்துட்டு அதில் இவர் சொல்லியிருக்கார், குமாரல பட்டரை சொல்லியிருக்கார். இத்தியலம் பிரசக்த அனுப்பிரசக்தியா, நம்ம எங்கேயோ ஆரம்பித்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம், திரும்பி வரணும். இப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கடைசியில் எங்கே முடிக்கணும்னா, உங்கள் அத்வைதத்தில் இந்த வாக்கு இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இதெல்லாம் வந்து லக்ஷணையாக போதிக்கிறதுன்னு சொன்னால் அது அனுபவத்தை உண்டு பண்ண முடியாது. லாக்ஷணிகம் பதம் நானுபாவகம் அப்படிங்கிற நியமத்தை வச்சுட்டு ஆக்ஷேபம் பண்ண போகிறேன். இது அப்புறம் இருக்கட்டும். Thank you.